வணக்கம், அன்பை வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேவனுடைய கிருபை நம் அனைவருக்கும் உண்டாவதாக. நாம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த அந்த 5 அதிகாரம் பார்த்தோம். ஸோ இன்றைய நாள நாம 6 அதிகாரத்துக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். ஸோ இந்த 6 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா, 5 அதிகாரத்தில் ஒரு ஒரு மிக முக்கியமான கான்செப்ட் பேசிட்டு வராரு. என்ன கான்செப்ட்னா, இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய பிரதான ஆசிரியனா இருக்கிறார் என்ற ஒரு டாபிக் பேசிட்டு வரும் பொழுது டக்குனு பாயிண்ட் டைரக்ட் பண்றாரு. என்ன பாயிண்ட் டைரக்ட் பண்றாருன்னா, நான் அநேக காரியங்களையும் சொல்லணும் விருப்பமா இருக்குது, ஆனா அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க பால் குடிக்கிறவங்களாக ரொம்ப காலமா பால் குடிச்சிட்டு இருந்தீங்க, அது என்ன பிரயோஜனம், நீங்க பலமான ஆகாரத்தை சாப்பிடணும், அதை விட்டு போட்டு இன்னமும் நீங்க மூல உபதேசங்களாக பால் ஆகாரத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது எந்த பிரயோஜனம் இல்ல அப்படி சொல்லிட்டு அவர் பேசுவார். அந்த தொடர்ச்சி தான் 6 முழுக்க. இப்ப 6 அவர் நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் பவுல் அங்க கொடுக்கிறாரு. இந்த 6 அதிகாரத்தை நாம எப்படி இப்ப பார்க்க போறோம்னா, இது நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு ஒரு விஷயம் எழுதுறாருன்னா, நம்ம நம்ம அந்த ஒரு பார்வையில பார்த்தோம்னா சில உண்மைகள் நமக்கு அங்க புரிய வரும். சோ இப்ப நாம என்ன பண்ணலாம்னு ஆரம்பிக்கலாம். நீங்க 6:1-2 படிங்க.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூட உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைப்புதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல்
மூல உபதேசங்கள் என்று அவர் சொல்றாரு. இந்த மூல உபதேசங்களை பார்த்தா 5 அதிகாரத்துல என்ன சொல்லிருப்பார், என்ன சொல்லிருப்பாருன்னா, பால் ஆகாரம் என்று என்ன பண்ணிருக்காருன்னா, வசனம் 12 வசனம் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பாலை பலமான பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். சோ இந்த வசனம் நமக்கு தெரியும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பாலாகாரம் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் பிரிக்கிறாரு. அப்போ இந்த வசனம் படிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப பாருங்க, நமக்கு இந்த வசனம் படிக்கும் பொழுது இப்போ ஒருவேளை ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, இல்லையா, ஈடுபலி நீக்கும் 3 உலகங்கள், அப்புறம் என்ன 3 வழிகள், அப்புறம் தேவனுடைய தெய்வீக திட்டம், இதெல்லாம் நீங்க கடந்து போவோமாக அப்படி சொல்லுங்க நமக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நமக்கு மூல உபதேசங்கள் பேசிக் டாக்டர்னு அதான் நமக்கு ரேங்க் அப்படிதான். ஆனா இது வந்து அப்போஸ்தலனாகிய இங்க எத்தனை டாக்டர் பேசிருக்கிறாருன்னா, ஒரு 6 உபதேசங்களை பத்தி கோட் பண்ணிருக்கிறாரு. இந்த 6 உபதேசங்கள் ஆக்சுவலி நமக்கு போடப்பட்ட பவுண்டேஷன் கிடையாது, இது யூதர்களுக்கு போடப்பட்ட ஒரு பவுண்டேஷன். இந்த 6 உபதேசங்கள் யூதர்களுக்கு போடப்பட்டதுனால தான் அவங்க எங்க வந்தாங்கன்னா, கிறிஸ்துவ கிட்ட வந்தாங்க. கிறிஸ்துவனா என்ன அர்த்தம், மெஷியா, மெஷியா அதே என்ன அர்த்தம், அபிஷேகம் செய்யப்பட்டவர். கிறிஸ்துனா கிரேக்க பாஷை கிறிஸ்டோஸ், கிறிஸ்டோஸ் வரும். ஹீபிரில வந்து மெஷியா, தமிழ்ல கிரைஸ்ட், தமிழ்ல மொழியில இருக்கணும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சொல்றீங்களா? இது வந்து கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட உபதேசங்கள். இதை கேட்டுதான் யூதர்கள் என்ன ஆனாமா, இயேசு என்ன ஏற்றுக்கொண்டான், இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய மெஷியான்னு ஏற்றுக்கொண்டான். அப்படின்னா அப்போ இது அது சம்பந்தப்பட்ட டாக்டர். இப்ப நாம பார்க்க போறோம் என்னென்ன விஷயம், சிம்பிளா பார்த்து பார்க்கலாம், ரொம்ப எளிமையான விஷயம் தான். அப்போ இது நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா நமக்கு அவளுக்கு அர்த்தங்கள் உபதேசங்களை நாம தனித்தனியா பார்த்தோம்னா அர்த்தம் கைக்கு வராது. மற்ற ரெண்டு ஒன்னா சேர்த்து படிச்சோம்னா தான் அர்த்தங்கள் நம்ம கைக்கு வரும். இப்ப பாருங்க, இப்ப நீங்க படு, முதல் 6 நம்ம முதல் 2 ஒன்னா மாத்த போறோம், ஒன்னா மாத்திருவோம். அப்படின்னா டோட்டலா கையில இருக்கிற உபதேசம் இருக்குனா 5 மூல உபதேசங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொன்னா படிக்கலாம். படி.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம்,
முதல் உபதேசம் என்னன்னா, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மனம் திரும்பணும். இதுல இருந்தா செத்த கிரியைகள். 2 பாயிண்ட், தேவன் பேரில் வைக்கும்
இது தனித்தனியா பார்த்தோம்னா நமக்கு மீனிங் வரும், ஆனா இது யூதர்களுக்கு அப்ளை பண்ண முடியாது. சோ யூதருடைய அந்த நிலைமையை பத்தி பார்த்தோம்னா இது 2.1 சேர்த்தோம்னா நமக்கு விஷயம் தெரியும், ரொம்ப ஈஸிதான். பாருங்க, ஒன்னு செத்தக்கிரியருக்கு நீங்க என்ன பண்ணும், இவர்களே நீங்களாய் மறந்துடும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மறந்துடுமா மாத்திரம் பார்த்தாது, நீங்க யாரு மேல விசுவாசம் வைக்கணும், இது என்ன பாயிண்ட் சொல்ல தெரியுமா? ரொம்ப அருமையான பாயிண்ட். இப்போ கண்டுபிடிக்கணும்னா செத்த கிரியைகள் என்ன, முதல்ல என்ன பண்ணலாம், செத்த கிரியைகள் என்ன அர்த்தம் அப்படின்னா அது செத்து போன கிரியை, அதுல ஜீவன் கிடையவே கிடையாது, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அது நீங்க ஒருவேளை அந்த கிரியைகள் நீங்க பண்ணா அது எப்படியா போகும், பிரயோஜனம்லாம் போகும், அதுல நீங்க எந்த ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை விட்டு நீங்க என்ன பண்ணணும்னா மனம் திருப்பி இப்ப தேவனுக்கு என்ன பண்ணும்னா விசுவாசம் வேண்டும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது செத்த கீழே தெரியுமா? சத்தமா சொல்லு, நியாயப்படம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால ஒருத்தனாக முடியாது. நீங்க ரோமர் புஸ்தகம் 4 அஞ்சாம் அதிகாரம் 6 அதிகாரம் முழுக்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமை கம்பேர் பண்ணிருப்பார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரிய காரணமாகி நீங்களுக்கு உங்களுக்கு எதிரே சொல்லி சொல்லுவார். அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் வந்து அது தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு விஷயம் என்ன பண்ணாதுன்னா தேவனுக்கு முன்பாக நீதிமானாக கொண்டு வர முடியும். அப்ப நீதிமானாக தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் மூலமாக ஒருபுறம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர முடியா இருந்தார். சரி ஓகே, இப்ப நியாயப்பிரமாணத்தால நீதிமான ஆக முடியாது. நீதிமானாகணும்னா ஒரே வழியா இருக்குது, என்ன வழி? அதுக்குள்ள அப்போஸ்தலர் பவுல் தான் பேசிருக்கார். ரோமர் 4 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதிகாரம் நீங்க சொல்ல நீங்க தெய்வ குரல் நீதிமானாகணும் என்ன? ஆமா, அது நீங்க அவசரம் படிக்கிறீங்க. தேவ நீதி அது வெளியரங்கமா கிருபையா அழிக்கப்பட்டிருக்காங்க. தன்னுடைய குமாரன்மையில யார் யாருல விசுவாசம் ஆகிறாங்களோ அவங்களை பேர் என்ன ஆக்குறாராமா? நீதிமான்களா ஆக்குறாராமா? நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க 4 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதிகாரம் முழுக்க நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, படிச்சு பாருங்க. ஆக்சுவலி ரோமர் புஸ்தகம் ஒரு அருமையான கிளாஸ் இருக்கு, நம்ம பார்க்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா. சோ இப்படியா பண்ண பிடிக்கும், நேரப்பிரமாணத்துக்குரியை விட்டுருங்க, அதனால எந்த ஒரு நீங்க நிதேனுக்கு முன்பாக நீதிமான ஆக முடியாது, எந்த ஒரு ஆசிரியம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க யாரு மேல விசுவாசம் வைக்கணும்னா தேவன் மேல விசுவாசம் வை. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா கிரியை பண்ண காலம் முடிஞ்சு போச்சு, கிரியை காலம் முடிஞ்சு போச்சு, இப்ப நீங்க எந்த காலத்துக்குள்ள வந்துட்டீங்க? கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசத்துக்குள்ள வந்தேன். அப்போ விசுவாசனால்தான் நீதிமான தலைக்க முடியும். அப்போ இந்த கான்செப்ட் தான் இதெல்லாம் அன்னைக்கு பவுல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இயேசு மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு சொன்ன முதல் பேசிக் கிளாஸ். நமக்கு நமக்கு என்ன பேசிக் கிளாஸ்னா ஹவு டு ஸ்டடி த பைபிள் மாதிரி அவர்களுக்கு சொல்லப்பட்ட முதல் டாக்டர் இது ஒரு ஃபர்ஸ்ட் உபதேசம். இப்போ ரெண்டாவது உபதேசம் நீங்க வாப்படிங்க,
ரெண்டாம்
இது செகண்ட் டாக்டர். சரி, இது வந்து கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு மூல உபதேசம்னா இது என்ன உபதேசம்? ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். சரிங்களா, தமிழ் எப்படி படிக்கலாம்னா டாக்டரின் ஆஃப் பேப்டிசம் கிடையாது, டாக்டரின் ஆஃப் பேப்டிசம்ஸ் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல அறிங்க ஸ்தானங்கள் இல்லைங்களா, தமிழ் அறங்க ஸ்நானங்கள் இல்லைங்களா. அப்புறம் தமிழர் அப்போ ரெண்டு பேப்டிசம் வரும். அப்போ பேப்டிசம் கிடையாது, பேப்டிசம்ஸ் நம்ம பேச்சுவதற்கு சொல்லுங்க. ஞான சாணங்களுக்கு அடுத்த உபதேசம் இப்படிதான் புரிஞ்சு. சோ இது எப்படி இதுல கிறிஸ்து கிட்ட வழி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான உபதேசம். அப்படின்னா எத்தனை பேப்டிசம் இருக்கு? ரெண்டு பேப்டிசம், ரெண்டு பேப்டிசம் பேசுறாங்க. அப்போ அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மிக முக்கியமான பேப்டிசம் எடுத்தாங்க. அந்த பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறம் அப்போஸ் நாங்கள் போவார். என்னங்கப்பா நீங்க வந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டீங்களா அப்படி கேட்கும் போது, அப்படிங்களா அப்படி பரிசுத்தாவை அப்படி ஒன்று இருக்குங்களா அப்படி சொல்லி கேட்டான். இது தெரியாதா? அப்ப நீங்க என்ன ஞானசாரம் எடுத்தீங்க அப்படி சொல்லும் போது, நாங்க தேவானசாரம் கொடுத்த ஞானசாரம் எடுத்தோம் சார். அதுதான் விஷயம், நீங்க எடுத்த ஞானசாரம் வந்து அது மனந்திருந்தவர்களுக்கு ஏதுவான ஞானசாரம். யார்கிட்ட மனந்திருந்ததுன்னா வரப்போகிற மெஷியாவை நீங்க ஏற்றுக்கொள்ளாங்க, ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கிட்ட நாங்க போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணணும், மான திரும்பிகிற ஞானசாரம். ஆனா அது பத்தாது தான். இது நீங்க எடுத்தீங்கன்னா பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும்னா வேறவா சொல்லணும்னா லாலிய ஜனப்பிக்கப்படணும்னா அவங்க என்ன ஞானசாரம் எடுக்கணும்னா கத்ராய் இயேசுவின் நாமத்தினாலே ஞானசாரம் எடுக்கணும். இப்ப நீங்க சம்பவம் படிங்க, இப்ப நான் சொன்ன சம்பவங்கள் நீங்க எங்க படிக்கலாம்னா அப்போஸ் நடவடிக்கைகள் 19 அதிகாரம் நீங்க 1 படிச்சுட்டு வாங்க. அப்போஸ் நடவடிக்கை கிளாஸ் முடிஞ்சுங்களா? முடிஞ்சு. அப்ப உங்க ஞாபகம் படி
அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
சம்பவம் அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறுவது குறிக்குதுன்னா மனதில் நான் மாத்திரம் பார்த்தாது, அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். அதான் அந்த மரணத்தின் உடன்படிக்கை, நம்ம மரணத்துக்குள்ளான ஒரு உடன்படிக்கை எடுக்கணும்பா, அதான் மிக முக்கியமான விஷயம். மரணத்துக்குள்ள உடன்படிக்கை பண்ணோம்னா அவன் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவாங்க. இதெல்லாம் ரோம புஸ்தகத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. 6 நீங்க ஒரு கிறிஸ்துவன் ஞானஸ்தானம் எத்தனை கைப்பற்றீங்களோ அவன் அனைவரும் கிறிஸ்துவன் என்ன பண்ணிக்கீங்க, ஒரு மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்துகளை அறியாமல் இருக்கிறீர்களாம். பட் யோவான் கொடுத்த, அவர் கொடுத்த பேப்டிசம் வேற. அப்ப இந்த ரெண்டு விஷயம், ஆனால் யூதர்கள் நிறைய பேர் இந்த ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து நாமத்துக்கான ஞானஸ்தானம் வாங்கல. இப்போ சொல்றாரு ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், டாக்டின் ஆஃப் பேப்டிசம் சரியா. இப்போ இதெல்லாம் அவங்க கேட்டதுக்கு அப்புறம் இயேசு மிஷன் ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் அடுத்து 3 பாத்தீங்க படிங்க, கைகளை வைக்கிற விஷயம். சோ இது வந்து ஒரு டாக்டர், பொதுவா பைபிள கைகளை வைக்கிற விஷயம் பல அர்த்தங்கள் வருது, பழைய ஏற்பாட்டும் சரி புதிய ஏற்பாட்டும் சரி. ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா கைகளை வைக்கிற விஷயம் எதுக்கு நாம எடுக்கிறோம்னா, ரொம்ப அருமையான பாயிண்ட். பொதுவா கைகளை வைக்கிற விஷயம் அது எலெக்ஷன் இல்லைங்களா, அந்த காலத்துல ஒரு எல்டர் எலெக்ஷன் கலெக்ட் பண்ணாலும் அசல் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாடு ராஜா அபிஷேகம் பண்றது கூட என்ன பண்ணுவாங்க, கையில வைப்பாங்க. ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாருன்னா கையில் என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. ஆனா இந்த இடத்துல கைகளை வைக்கிற என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, இது குறிக்குது இந்த உபதேசத்தினால்தான் அன்னைக்கு வாழ்ந்த யூதர்கள் டக்குனு இயேசுவ மெஷியான் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு உதவியா இருந்துச்சு. நீங்க நல்லா சொல்லுங்க, இன்றைய நாட்கள்ல ஒருத்தர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும்னா பைபிள் போ, பைபிள் வசனத்தை கேட்டாலே மனசு நொந்துருவார், உருகிருவார், ஓ இயேசு எனக்காக மறுச்சுட்டார். ஆனா யூதர் நாளைக்கு புதிய ஏற்பாடுலாம் கிடையாது, யூதர் காலத்துல புதிய ஏற்பாடுலாம் கிடையாது. அவங்கள கிறிஸ்து கிட்ட கன்வெர்ட் பண்ணணும்னா, ஒரு கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஈஸி, அந்த காலத்துல என்ன ஈஸியா மெத்தட் கொடுத்தாருன்னா போதும், அது ஈஸியா அவங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்துருவாங்க. அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மெத்தட் கொடுத்தாரு, அதான் கைகளை வைக்கிறது. ஏன் குறிக்குதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள். அதை நீங்க படிச்சுட்டு வாங்க, 19 அதிகாரம் நீங்க விட்ட வசனத்துக்கு படிச்சுட்டு வாங்க. அதுக்கு ஒரு வசனத்துல புதியவர்களாகி டக்குனு வரணும்னா அவங்களுக்கு ஆரம்பத்துல பண்ண ஒரு அருமையான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, அது என்ன இந்த கைகளை வைக்கிறது, ஆவிக்குரிய வரங்களை அன்னைக்கு தேவன் கொடுத்தா பூரணராகும்படி இதெல்லாம் 5 உபதேசங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், பேப்டிசமா இருக்கட்டும் எல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். கை ஆவிக்குரிய வரம் நீ இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல நீங்க என்ன என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்டக்டாய் நிக்க கூடாது. நீ ஸ்டக்டாய் நின்றுட்டீங்கன்னா நீங்க எதுவும் ரீச் பண்ண முடியாது. அந்த பூர்ணராகும்படி எது, அந்த பூர்ணராகும்படி நமக்கு என்ன தேவன் வந்து ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு, எண்ட் பாயிண்ட் என்ன வச்சிருக்கிறார் தேவன் நமக்கு, இல்லையா? கிறிஸ்து சாகர் வேற மாதிரி சொல்லணும்னா நன்கு அதாவது அந்த பூர்ணம் அந்த கம்ப்ளீட் அதே ஆனா நீங்க இதுல ஸ்டெப்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாதிகார சபையில கொடுக்கப்பட்டு எதுக்குன்னா அந்த பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு இதன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு சாமி மாதிரி கொடுத்தாரு. அப்போ அன்னைக்கு வந்தான். ஆனா நாட்டில் போக 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 அப்போ உபதேசங்கள் என்ன என்ன மாறிச்சு தெரியுங்க, நெய்யானது வரும்போது குறைவானது ஒழுங்குப்போம், தீப தரிசனம் ஒழுங்குப்போம் எல்லாம் இல்லையா எல்லாம் போயிடு. நிறைவானது வந்துச்சுன்னா குறைவானது போயிடு. அப்போ குறைவுக்கு எல்லாம் குறைவுக்கு இருந்த ஆதிக்குரிய வரங்கள். ஆனா நிறைவானது என்ன தெரியுங்களா, பவுல் சொல்லுவார் அங்கே சொல்லுவார் 13 அதிகாரத்திலே சொல்லுவார் நிறைவானது எது அன்பு இல்லையா. அந்த பாயிண்ட் ரீச் பண்ணணும். ஆனா நீங்க பேசிக்லே ஸ்டார்ட்டிங்னா எப்படிப்பா இதான் சொல்ல வரா. அப்போ கைகளை வைக்கிற உபதேசம் அன்னைக்கு யூதர்களுக்கு ஒரு பேசிக் டாக்டினா இருந்துச்சு. ஆனா இது நமக்கு செட் ஆகாது. நமக்கு வந்து இந்த கைகளை வைக்கிற உபதேசம் நமக்கு காலத்துக்கு என்னங்க அது ஏன்னா நம்ம நம்ம வந்து கைகளை இந்த மாதிரி ஆணிக்குரிய வரவேற்கிட்டதான் நம்ம இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் ஆயிட்டு வந்தோம். நமக்கு வந்து ரேன்சம் இல்ல கத்திரியே எனக்காக மறுச்ச விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கத்திர மேல விசுவாசத்துக்குள்ள வந்தோம். நம்ம ஒருவேளை ஆவிக்குரிய வரங்களை பெற்று அந்நிய பாஷை பேசினால்தான் சூத்துக்கு வர வேண்டிய விஷயம். அதெல்லாம் காலம் மாறிடுச்சு. நான் ஏன் செய்யறேன்னா இன்னைக்கு சில சர்ச்சஸ் இருக்கிறான் பெண்டிகாஸ்ட் ஆர்த்தடாக்ஸ் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நாங்க இது நிச்சயமான பண்ணுது நாங்க என்னமோ ஃபாலோ பண்றோம் எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னா அவன் இன்னும் என்ன யாருங்க போல உபதேசம் ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க, ஒரு உதாரணம் சொல்லுங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம் தெரியும்? ஏன்னா சதுசேயருடைய உபதேசம் என்ன, சதுசேயா இல்ல பரிசே, பரிசேயருடைய உபதேசம் என்ன, உயிர்த்தெழுதல் உண்டு. அது பரிசேயருடைய டாக்டர். அப்போ அவங்களுக்கு ரிசர்வேஷன் தெரியும். ஆனா என்ன தெரியாதுன்னா கிறிஸ்துக்குள்ள வந்தவங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் வாய்ப்பு வருவாங்க பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு டாக்டர், மிக முக்கியமான டாக்டர் கொடுத்தாங்க. இது மாதிரி விசுவாசம் ஆயிட்டு இயேசு நிஷ்டான் ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனாவது டாக்டர், 5வது டாக்டர் இப்ப நிற்பது இதுதான் 5வது டாக்டர். இதை படிச்ச நமக்கு என்ன தோணுது, நித்திய நியாய தீர்ப்பு. நீங்க விளக்கம் சொல்ல போற நித்திய நியாய தீர்ப்பு இது ஒரு டாக்டர், மிக முக்கியமான உபதேசம், பேசிக் டாக்டர். இதுல நித்திய நியாய தீர்ப்பு இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். நியாய தீர்ப்பு நமக்கு தெரியும். நித்திய நியாய தீர்ப்புனா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் வரும் தமிழ்ல படிச்சா? நித்திய நியாய தீர்ப்புனா நித்திய என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நித்தி நித்தி இல்லையா. அப்ப நியாய தீர்ப்பு என்ன அர்த்தம், நித்தி நித்திய நியாய தீர்ப்பு அப்படின்னு நமக்கு அர்த்தம் வருது இல்லையா. சோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் டோட்டலா ஒரு கிரேக வார்த்தை செக் பண்ணி பார்க்கும்போது அது நித்திய நியாய தீர்ப்பு வரக்கூடாது. மாறாக அது என்ன வரணும்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்தவங்க மெஷியாவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இதுதான் வாய்ப்பு. நீங்க உடன்படிக்கை போட்டு இயேசு மெஷியாவை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற நீங்க வந்துட்டீங்கன்னா இதுதான் கடைசி நிலைமை. இந்த நிலைமையை விட்டு நீங்க வேற எந்த நிலைமைக்கு போக முடியாது. உதாரணமா அன்னைக்கு யூதர்கள் வந்து வரா, நாங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல நாங்க மீண்டுமாக பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல உயிர்த்தெழுந்து வருவோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது நிறையவே நடக்கவே நடக்காதுக்காது. ஏன்னா ஆண்கள் செலுத்திக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பூமிக்குரிய வாய்ப்பு ஒண்ணு, ஆண்கள் செலுத்திக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒண்ணு பொருளும் இல்லையே நம்ம மரணம் ரெண்டாம் மரணம் இதான் வாய்ப்பு. சோ பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அவங்க உயிர்த்தெழுந்து அது வந்து டிஃபரெண்ட் பிளான்ல கிடையாது விஷயம். அப்போ இங்க தமிழ் எப்படி மொழிபெயர்த்து எப்படி வரணும்னா நித்திய நிலைமை, வேற என்ன சொல்லணும்னா ஃபைனல் டிசிஷன், கடைசி மொழி தான். இதுக்கு மேல எந்த வாய்ப்புமே இல்ல. அப்போ இதெல்லாம் யூதருக்கு சொல்லப்பட்டுச்சு. நீங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு மெஷியா ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வந்துட்டீங்கன்னா இதுதான் வாய்ப்பு. தேவன் இதான் அழைப்பு வச்சிருக்கா. சோ இதுக்கு வேற வாய்ப்பு நீங்க தேனா அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப இது 1000 அடிப்படையாக கொடுக்கப்பட்ட மூல உபதேசங்கள். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுவே கட்ட மாறிட்டான், விசுவாசம் இல்லாம போயிட்டான். அப்ப இதான் சொல்ல வராரு, இதெல்லாம் நான் மறுபடியும் போறேன் விரும்புறேன். மாறாக இதெல்லாம் நீங்க விட்டுட்டு எங்க போகணும்னா ரீச் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருக்கு, அத ரீச் பண்ணுங்க இல்லைங்களா, அது இருக்கிறவங்க இருக்குங்களா. சோ நம்ம கூட பாருங்க, நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்குங்களா, நம்ம போக வேண்டிய தூரம் அங்க இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு வந்துருங்களா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை சில விஷயங்கள் ஆசைப்பட்டுட்டு இன்னும் சில நம்ம நமக்கு சகோதர சமூகத்துல கூட தேவையில்லா சண்டைகள் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம சில தேவையில்லாத வாக்குவாதம் இதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா போக வேண்டிய தூரம் எங்க இருக்குன்னா அந்த பாயிண்ட் ரீச் பண்ணும். கண்டிப்பா ஒவ்வொருவரும் அவருக்கான முயற்சியில எடுக்கணும், மாறாத அது ஸ்டக்காய் நின்றுட்டு இருந்தோம்னா அது எந்த பிரயோஜனமே இல்ல. இதுதான் அப்போஸ் நாயக பவுல் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட எபிரேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேசிக் ஏற்றுக்கொள்வதற்கான உதவியாக இருந்த அடிப்படை கிளாசஸ் அடிப்படை பாடங்களாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். சொல்லிட்டு பவுல் ஒரு அருமையான வார்த்தை கொடுக்கிறாரு, அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன சொல்ல போறாருனா, சகோதர சகோதரிகளே இந்த இந்த மூணாவது தேசியங்களை விட்டு நீங்க எல்லாம் கடந்து போங்க, போராடும்படி கடந்து போங்க அப்படி
சொன்னாரா,
அது என்ன அர்த்தம்? பாத்தீங்களா, அப்போ பவுல் வந்து சரிப்பா நீங்க எல்லாம் போக நல்லா ஆல்ரெடினா ஆயிட்டேன் நான் போயிட்டேன் சொல்லுவாரு சரிங்களா. சோ அப்போ இதான் நம்ம கண்ணி குடிக்கிறோம். நீங்க பவுல் என்ன சொல்றாருனா, நானும் உங்களை போல ஒரு ஓடிக்காரன், நானும் உங்களை போல கற்றுடைய சரியோ அங்கமா, நானும் கூட அந்த பாயிண்ட் என்ன பண்ணும் ரீச் பண்ணும். நம்ம அனைவரும் என்ன பண்ணலாமா, கடந்து போகலாம். இது குறிப்பிட்ட ஒரு யூனிட்டி ஒற்றுமை இல்லைங்களா. போல் சொல்லும் போது எப்பவுமே தேவன் முன்பாக இந்த ஒரு சிந்தை இருக்க வேண்டிய அவசியமா. நான் பிலிப்பி மூன்றாம் அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, நான் தேறினவனாலே நான் அடைந்தாயிற்று என்று என்ன பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா, நான் எனக்கு ஒரு இலக்கு அதை நோக்கி என்ன பண்ணுங்க, இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அப்போ இந்த தார் இது ஒரு ஒரு ஒற்றுமையை காண்பிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் மூன்றாம் வசனம் ஒரு வித்தியாசமான வசனம் பேசுறாரு. அதை நீங்க பண்ணி எதிரே ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், இதே இந்த வசனம் தேவல மூன்றாம் வசனம் சொல்றது, தேவன் சித்தமானால் இப்படி என்ன கூறுகளாகும்படி கடந்து போவோம் அப்படின்றார். இது என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம் தெரியுங்களா, சில நேரங்கள்ல தேவன் சில பேர் சித்தம் வைக்கிறது இல்லையா புரிஞ்சுங்களா, சில பேருக்கு அந்த பாயிண்ட ரீச் பண்றதுக்கு சித்தம் வைக்கிறது இல்லை. என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, தேவனுக்கு சித்தமானால் அந்த பாயிண்ட் நாங்க என்ன பண்ணுவோம், ரீச் பண்ணுவோம்னா என்ன அர்த்தம்னா, தேவன் பார்க்க யார் யாரு அந்த பாயிண்ட ரீச் பண்ணுமோ அவங்க சித்தம் வைப்பார். ஆனா சில பேருக்கு சித்தம் வைக்கிறது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, அதுக்கு ஒரே காரணம் என்ன பாக்குறோம்னா, தேவன் என்ன பாக்குறாருனா, இந்த உலகத்துக்குள்ள வந்தவங்க மைண்ட பாக்குறாரு, அவங்க என்ன நோக்கத்துல இருக்கிறாங்க, என்ன நோக்கத்துல உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, அவங்க டோட்டல் ஆட்டிடியூட் அப்படின்னா அவங்க விருப்பம் நோக்கம் எல்லாம் என்ன பண்ணதான் பாக்குறாரு. இந்த அழைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு அழைப்பு ஒரு முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இல்லையா அப்படின்னு அந்த ஒரு மனப்பான்மை இருந்தாலே தேவன் கேட்டு கண்டிப்பா. ஆனா நிறைய பேருக்கு உடன்படிக்கை பண்ணிடுவாங்க, ஆனா இந்த அழைப்புக்குள்ளதுக்கு அப்புறம் இது ஒரு அழைப்பு மேல ஒரு திருப்தி இருக்காது, முக்கியத்துவம் காட்ட மாட்டான், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், எதுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். சோ தேவன் பாக்குற இந்த மாதிரி ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஒரு ஒரு ஒழுங்கில்லாத ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாங்கன்னா இவர்களுக்கு என்ன பண்றது இல்லையாம, தேவன் சித்தம் வைக்கிறது அப்படி அந்த வாய்ப்பை அந்த பரிசை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாது. மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னு சொன்னா, தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா, தேவன் சித்தமானால் இப்படியே செய்யணும். ரொம்ப அருமையான விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மேப் போட்டு வச்சிருக்காரு. என்ன பண்ணுவாரு நமக்கு சில சித்தம் வச்சிருக்கா, தேவன் சித்தமா இப்படி வச்சிருக்கோம். ஆனா நாம என்ன பண்ணோம்னா, சகோதர சகோதரிகளே எல்லா காரியங்களுமே தேவன் சித்தம் என்னவோ அதை கேட்டுப்பட்டு நடக்கும். அது மாத்திரம் இல்ல, அது என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், தேவன் சித்தமானா அப்படியே செய்யா. இதே விஷயத்த நாம இன்னொரு வசனம் பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த வசனம் வேறொரு காரியத்தை சொல்லுது, பட் இருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் எடுக்கிறேன். அப்புறம் சொல்லுவாருன்னா யாக்கோபு பேசுவார், என்னப்பா நாளைக்கு போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணி தொழில் தலைவன் நினைக்கிறீங்களே, அப்படி நினைக்கிறீங்களே முதல்ல நீ நாளைக்கு உள்ளே இருப்பியா அப்படின்னு கேட்பாரு. நாளைக்கு உள்ளே இருப்பியா கேட்பாரு. ஏன்னா நீ என்ன விஷயம் பண்ணாலும் அது யாருடைய விருப்பத்தின்படி இருக்கணும்னா தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தால் மாத்திரமேட்டா சக்சஸ் ஆகும். மற்றபடி தேவனுடைய சித்தம் இல்லாம இந்த ஓட்டத்துல யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா ஓட முடியாது. ஏன்னா விரும்புகிறவர்கள் ஓடுகிறவர்கள் இறங்கிக்கிற தேவனாலயா. அப்போ இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மைண்ட் கூட இருந்துச்சு, தேவன் சித்தமானா இப்படியே செய்வோம். ஏன்னா நாம எல்லாரும் போயிடும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது, தேவன் சித்தமா இருந்தாலும் மாத்திரம்தான் போக முடியும். அந்த ஒரு நோக்கம் அப்போ நம்ம நிச்சயமா ஜபங்களை நினைக்கணும். தேவனே உங்களுடைய இந்த ஓட்டத்துக்குள்ள அழைச்சிருக்கிறீங்க, நீங்க இந்த வாய்ப்புக்களை கொடுத்திருக்கிறீங்க, மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. ஆனா இதுல நான் வந்திருக்கேன், ஆனா நீ நோக்கம் விருப்பம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு என்ன பண்ணு திருப்பம், ஒருவேளை நம்ம நோக்கம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தோம் நீங்க. சோ அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா ஆயிக்கணும். ஏன் தெரியுங்களா இதெல்லாம் ஏன் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றேன்னா, இப்பதான் ரொம்ப ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு 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 எச்சரிப்பா விஷயம் பேசுற. இப்ப அது பாக்கலாம். ஒரு வேற இந்த ஓட்டத்துல ஜாக்கிரதையா இருந்தோம்னா என்னென்ன அபாயங்கள் வரும்னு பாருங்க. இப்ப நீங்க படி, இப்ப நாளில இருந்து நீங்க ஆறாம் வசனம் வரை படி.
ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாது காரியம்.
இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வசன பகுதிகள், இல்ல சில எச்சரிப்பான விஷயங்கள். நாளிலிருந்து ஆறு வரைக்கும் படிச்ச எல்லா வசனமுமே இது யாரை பற்றின வசனம் என்று அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து எந்த வகுப்பினரை பற்றி சொல்லப்பட்ட விஷயத்திற்கு அமர்வு போனவர்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது சொல்றீங்க. அது எந்த வகுப்பினரை பத்தி பாக்குறோம்னா ரெண்டாம் மரணத்துக்கு போறவங்க பத்தி. சோ செகண்டத்துக்கு போறவங்க பத்தி ஒரு லிஸ்ட் கொடுக்காரு இல்லைங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யாரு வந்து ரெண்டாம் மரணத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு க்ளூ ஒரு கான்செப்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அஞ்சு ஸ்டெப் பத்தி பேசுது. அஞ்சு ஸ்டெப் கலந்து போறோம். இந்த அஞ்சு ஸ்டெப் நீங்க எங்க பாக்கலாம்னா அப்படியே நீங்க ஆசிரியப்பு கூடாரத்துல நீங்க பாக்கலாம். ஆசிரியப்பு கூடாரத்துல இந்த அஞ்சு ஸ்டெப் நம்ம பாக்கலாம். இப்ப பாருங்க ஆசிரியப்பு கூடாரம் தெரியுங்களா. இப்ப ஆசிரியப்பு கூடாரத்துல ஒருத்த முதல்ல எங்க போகணும், பாலையில எங்க போகணும், பிரயாணத்துக்குள்ள போகணும். அது எதை குறிக்குது, எதை குறிக்குதுன்னா உலகத்தை விஷயத்தை விட்டு இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தினால என்ன பண்றாருன்னா உள்ள வர இல்லீங்க. அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பலிபீடம் பார்த்த பலிபீடம் எதை குறிக்குன்னா அவருடைய ஈடுபாடு மூலமாக இவர் என்ன ஆக்கப்படுறாருன்னா நீதிமானாக்கப்படுறார். இப்ப நெக்ஸ்ட் அவர் நீதிமானாக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா ரெண்டாம் தலைக்குள்ள போகும். அது பரிசுத்த ஸ்தலம். உள்ள போய் என்ன பண்ணும், என்ன பண்ணும்னா அந்த சாங்கிஃபிகேஷன் பரிசுத்தமாக்கப்படுதல் நடக்கும் இல்லைங்க. நீதிமானாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது எப்படி நடக்குது, உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் குத்துகளுக்கு இந்த பக்கம் ஏற்கனவே பரிசுத்தாவின் வெளிச்சத்துல நாளுக்கு நாள் வெளிச்சத்துல சத்தியம் என்ன பண்றாருன்னா உட்கோதா. இதனால அவர் லைஃப் என்ன நடக்குது, சாங்கிஃபிகேஷன் நடக்கும். அது இது ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள நெக்ஸ்ட் என்ன பாக்கணும்னா முன்னேற்ற தூத அது என்ன பண்ணும், போயிட்டு பலி செலுத்தும். அந்த பூமிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய ஆசைகள், விருப்பங்கள், தியாகம் பண்ணும். அந்த தூபத்தின் சுரந்த வாசனை அங்க போனோம். இது இந்த மிக முக்கியமான ஸ்டெப். இது சரியா பண்ணாதான் இவர் எங்க போக முடியும் கடைசியா அந்த திரை தாண்டி மகா பேசுறதுக்குள்ள போக முடியும். இது வந்து பேட்டர்ன் ஆகும். பாருங்க அதே விஷயத்தை சொல்ற பாருங்க. இப்ப நீங்க ஆறாம் அதிகாரம் இப்ப ஒவ்வொன்னா படி. ஒருவரம் பிரகாசிக்கப்பட்டும் என்ன உலகத்திலே பிரகாசத்துக்குள்ள வந்துட்டார். இப்ப ஒரு இயேசு பத்தி விசுவாசம் வாய்ப்பு உள்ள வந்துட்டார் இல்லீங்களா. இது எதை குறிக்கிறதுனா நாம ஏழு மூலத்துல பாக்கிறோம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இப்போ அவர் இயேசு மேல விசுவாசம் வந்துருச்சு. ஆனால் இப்போ இன்னும் அவரு இன்னும் சில விஷயம் இந்த பலிபீடத்தின் மேல விஷயம். இப்ப செகண்ட் ஸ்டெப் பாருங்க. பரம ஈவை ருசி பார்த்தீங்கன்னா இதுதான் பலிபீடத்துக்கு வரும். சோ அங்க சொன்ன பலிபீடத்துல நம்ம என்ன பெற்றுக் கொள்வோம், இயேசு கிறிஸ்துவுடைய வீக்கு சொல் மூலமாக நம்ம என்ன ஆக்கப்படுறோம், நீதி மாறாக்கப்படுறோம் இல்ல. இதுதான் நம்ம பார்த்தோம். இப்ப ரெண்டாவது பெண்கள பாக்குறோம்னா பரம ஈவை. சோ பரம ஈவு இந்த வார்த்தைக்கு என்ன இங்கிலீஷ் சொல்லலாம்னா ஹெவன்லி கிஃப்ட் சொல்லாம இல்லைங்க, ஈவுனா கிஃப்ட் ரைட்டுங்களா. அப்போ அது ஹெவன்லி கிஃப்ட்னா பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பரிசு. பரலோகத்திலிருந்து யார்தான் கொடுப்பா, தேவன் தான் கொடுப்பா. இப்ப தேவனுடைய கிஃப்ட் வச்சோம்னா இப்ப தமிழ்ல சொல்லி பாருங்க, இது தேவனுடைய ஈவு சொல்லாம தேவனுடைய ஈவு. இப்போ இப்ப நீங்க டக்குன்னு சொல்லுங்க, தேவனுடைய ஈவு என்ன? இப்ப தேவன் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாராம், அது ஈவாமா? அது என்ன சொல்லுங்க பாப்போம். நீங்க எனக்கு நீங்க ரோமரா எடுத்துட்டீங்க, அங்கதான் விஷயம் இருக்குது. நீங்க அதை சொன்ன மூன்றாம் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் முழுக்க நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. இங்க தேவனுடைய ஈவுனா என்ன சொல்லிட்டு அப்போ சொன்ன இங்க போ பேசிருப்பாரு பாரு. நீங்க எங்க இருந்து படிக்கலாம்னா இருபத்தி மூணுல இருந்து படிச்சுட்டோம்.
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராக இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கும் நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவது.
மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அதுல இருந்து இருபத்தி மூணு மூன்றாம்
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை மற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும்
அப்புறம் தெருவுல போறது இல்ல, அந்த தெருவுல போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நம்ம என்ன ஆகிறோம் தெரியுமா, தெருவுல போகும்போது நம்ம என்ன ஆகும், ஆகினால் ஜெனிபிக்க போறது இல்லையா, பரிசுத்தை வாங்குறோம். இப்பொருதாசரா பாருங்க மூணாவது ஸ்டெப் பாருங்க,
பரிசுத்த
குறிக்கிறது ஆவியால் ஜெனிபிக்க பட்டாச்சு. சரி இப்ப பரிசுத்தை வாங்கியாச்சு, இப்போ பரிசுத்தை வாங்கினதுக்கு அப்புறம் பரிசுத்தை ஒரு வெளிச்சத்தினால அநேக ஆவிக்குரிய பத்தி நம்ம என்ன போட்டோம் உட்கோம் பாத்தீங்க, அதான் நான்காவது ஸ்டெப் பாருங்க. அப்போ தேவனுடைய நல் வார்த்தை குறிக்கிறது தேவனுடைய அருமையான சத்தியங்கள், குட் வேர்ட் நல்ல சத்தியங்களை என்ன பண்றோம்னா அந்த உட்கொள்ளணும் அந்த பரிசு தளத்துக்குள். ஆனா இது மாத்திரம் பார்த்தாவது நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் எங்க போகணும்னா தூப விருதுல உங்களுக்கு பலி நீங்க என்ன பண்ணும் அங்க போறணும் இல்லையா. இதுதான் சொல்ல பாருங்க அஞ்சா ஸ்டெப். இப்ப நீங்க கேட்கலாம் இதுக்கு அதுக்கு என்ன பிரத சம்பந்தம், பலி செய்வதற்கும் இனிவரும் உலகத்தின் பலன், பலன் கிடையாது பலன் இல்ல பலன்களை ருசி பார்க்கும் பவர்ஸ். இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இது ரொம்ப ஆழமான விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இனி வரும் உலகத்தின் பலன் அது குறித்து ஆறாம் ஆண்டு அரசாச்சு அன்னைக்கு வரப்போகிற விஷயங்களை நாம் இப்பவே என்ன பண்ணியாச்சாமா ருசி பார்த்தாச்சு. என்ன தெரியுங்களா அன்னைக்கு ஆறாம் அரசாட்சியில நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறோம், ஆய்வு செய்ய போறோம். மட்டுமல்ல மத்தியஸ்தர் வேலையை நாம கூட என்ன பண்றோம்னா ஈடுபட்டு எல்லா ஜனத்துக்கும் என்ன பண்ண போறோம், திரும்ப கொடுத்து காலத்துல திரும்ப கொடுக்க போறோம் மறு ஜென்ம காலம். அன்னைக்கு செய்யக்கூடிய வேலைய இன்னைக்கு தேவன் ஜனம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா, தங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை ருசி பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட தான் கேட்க முடியும், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நமக்கு இருக்கணும் விளக்கம் கொடுக்குறாரு. நீங்க படிங்க ரெண்டு கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் பாத்தீங்கன்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க, ரெண்டு கொரிந்தியர் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம். புதிய உடன்படிக்கையின் ஊழியர்காரங்களா இருக்கும்படி இங்கிலீஷ்ல மினிஸ்டர் மினிஸ்டரா இருக்கும்படி
அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார்.
ஆக்குவாரா ஆக்கினாரா? ஆக்கினார். அப்படின்னா நாங்க இப்ப என்னவா இருக்கோம் தெரியுங்களா? நாங்க புதிய உறவுமடுக்கின் ஊழியக்காரமா இருக்கோம். மினிஸ்டர் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட், நியூ கவனன் இல்ல, புதிய உறவுமடுக்கின் ஊழியக்காரன். நல்லா சொல்லுங்க, புதிய உறவுமடுக்கை எப்போ, எப்பதான் புதிய உடன்படிக்கை செயற்பாட்டுக்கு வரும்? அது உலகத்தின் 1000 ஆண்டு அரசாட்சியில ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் இல்ல, அதுக்கப்புறம் உலகத்தின் ஜனம் வருவான். சிம்பிளா 1000 ஆண்டு அரசாட்சி, தேவன் ராஜ். ஆனா இப்ப நாம் எந்த உடன்படிக்கைகளை இருக்கிறோம்? ஆபிரகாமி இல்லைங்களா? சோ அப்போ ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன மாதிரி ஊழியக்காரன்னா, புதிய உடன்படிக்கை ஊழியக்காரன் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? Ministers of New Covenant. புதிய உடன்படிக்கையின் மினிஸ்டர் ஊழியக்காரங்களாக நாங்க இருக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்கதான் அப்போஸ் மைக்கேல் பவுல் ரொம்ப அருமையான பாயிண்ட் பேசுறான். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மறுபடியும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இல்லையா, இப்ப கண்டுபிடிச்சிடலாம் என்ன விஷயம் பேசுறாருன்னா, நீ எடுத்துக்கோங்க பேசிய 6 அதிகாரத்துல விஷயமே இருக்குது. பாருங்க 6 அதிகாரம் 15. இது என்ன சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. இப்ப நீங்க சொல்லுங்க, இது என்ன பாதரட்சி? இது என்ன பாதரட்சி? சும்மா வசனத்தை சொல்லுங்க. ரைட்டா? அதுக்கு ஒரு வார்த்தை சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷம் இயக்கனா அது ராஜ்யத்துல நான் உலகத்தின் ஜனத்துக்கு எல்லாத்துக்கும் சமாதானம் தரக்கூடிய சுவிசேஷம் அன்னைக்கு பெற்றுக்கொள்வாங்க. அது புதிய உடன்படிக்கை. ஆனா அந்த சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம், ஆயத்தம் அந்த வார்த்தை தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா போட்டுக்காங்க. ஏற்கனவே சொல்லிருக்கு இந்த பாயிண்ட், ஆயத்தம் வரக்கூடாது. என்ன வரணும் ஆக்சுவலி? ஆயத்தம், ஆயத்தம் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் என்ன வரும்? இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்? ரெடி. ஆயத்தம்னா ரெடியா இருக்கிறது இல்ல, ரெடியா இருக்கிறது இல்ல. ஆனா அந்த வார்த்தை வரது கிடையாது. மாறாக என்ன வார்த்தை வருது தெரியுங்களா? அது ஆச்சரியமான வார்த்தை. அன்னைக்கு ராஜ்யத்துல செய்யக்கூடிய வேலை, நாம செய்யக்கூடிய வேலை எல்லா உலகத்தின் ஜனத்துக்கு செய்ய போறோம். அந்த வேலை செய்யணும்னா இந்த சுவிசேஷத்துல நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் தெரியுங்களா? ப்ரிப்பரேஷன், ஆமா, தயார்படுத்தணும். தயார்படுத்துதல் அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க போறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க என்ன சிறப்பு எடுக்கணும்னா, ப்ரிப்பரேஷன் எனக்கூடிய செல் ஆயத்தம் வேண்டும். பாதரட்சி தமிழ் ஆயத்தம் வருது, ஆயத்தமா இருக்கக்கூடிய பாதரட்சி. ப்ரிப்பரேஷன், ப்ரிப்பரேஷன் வார்த்தை புரிஞ்சுக்கிறீங்களா? சமையல் வந்து சமையல் சிறப்பு ஆயிடுச்சாட்டுக்கிறாங்க, சமையல் வந்து இல்ல நடந்துருக்க, ப்ரிப்பரேஷன் ஆயிடுச்சுக்கீங்க, தயாரப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் பிடிக்கிறோம்னா, இன்னைக்கு தேவன் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கைய முழுக்க முழுக்க அர்ப்பணிக்கிறாங்க, தியாகம் பண்றாங்க. பூமிக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க? தியாகம் பண்றாங்க. இதுதான் கேக்கு ப்ரிப்பரேஷன். இப்ப நீங்க பண்ணாத்தா நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுங்களா? பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஜனங்களுக்கு கொடுக்க போறேன். அங்க கொடுக்கிறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுங்களா? தியாகம் பண்ணு. நீங்க ஆசைகள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணும்னா, இந்த பூமியில நீங்க தியாகம் பண்ணாட்டா அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன். இதே வேறமாதிரி சொல்லணும்னா, டெய்லியும் ஜீவியம் லைஃப்ல அந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு டெய்லியும் ஜீவியம் பண்றீங்களோ, அது உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் கொண்டு வந்து ராஜ்யத்துல நீங்க இயேசுக்கு சோழர்கள வேலை செய்வதற்கு உங்களை ஆயத்தம் ஆகும். இந்த ப்ரிப்பரேஷன் தான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லும் போது நாங்கள் மினிஸ்டராக நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதுக்கு அப்படியே பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறோம் இனி வரும் உலகத்தின் பலன்களை என்ன பண்ணிட்டு கேட்கலாம் ருசி பார்த்துருக்கீங்க. அப்போ இது 5 ஸ்டேப் உள்ள. அப்ப என்ன வந்தாச்சுன்னா, நம்ம பலி பலி வாழ்க்கை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு சகோதரர் அது வரைக்கும் வந்தார், இதெல்லாம் கண்டிப்பா குறிப்பிட்ட வருஷம் ஆள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் விருது என்ன பண்ணாருன்னா, வெளியே போயிடா. எங்க வந்துடா? பிரகாரத்துக்கு வந்துடா. பிரகார தாண்டி மேல என்ன போயிடாருன்னா, பாறைக்கு போயிடா. இவர மறுபடியும் ரிமூவ் பண்றது என்ன பண்ண முடியாது? கூடாத காரியம். அது ஏன் தெரியுமா? கூடாத காரியம், உலகத்துக்கு போயிடாரு வேணும். இப்ப அவர் கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா, இயேசு உங்களுக்காக மறிச்சிருக்கார் சொல்ல முடியுமா அவர்கிட்ட? ஆமா, வாங்கு மூலமா நீங்க நீதிமானாக்கப்படுவீங்க, வந்து பலி செலுத்துங்க. முடியுமா? ரினியூ பண்றது முடியாது. சிதா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாரு, மறுதலித்து போனவர் இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. ஆக்சுவலி மறுதலித்து போனவர் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அது ஒரு விளக்கம் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு வண்டி மாட்டு வண்டி போயிட்டு, இந்த மாட்டு வண்டி சக்கரம் பார்த்து சக்கரம் இல்லைங்களா, சக்கரத்துல ஒரு எத்தனை சொல்லுவாங்க அச்சா இல்லைங்களா. சோ அது வந்து அது போச்சுன்னா அது வண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த சக்கரம் என்ன ஆகுதுங்களா, அதான் போயிட்டு இருக்கோம் திடீர்னு கலந்து போயிடு. இந்த கரண்ட் போது பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையும் தமிழ் மொழி பெயர்த்து வரணுங்க. அக்கீ மறுவைக்கு போனவர் இந்த வார்த்தைக்கு என்னன்னா கரண்ட் போவது இல்லையா, அப்படியே போக வழியில கீழே விழுந்துடும் இல்லையா, அது வண்டி வழிக்கு போயிடும். சோ அப்போ இந்த இந்த மீனிங் கரண்ட் போறது. அப்போ ஏ குறிக்கலாம் சிறப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் மறுபடியும் உலகத்துக்குள்ளே போயிட்டாருன்னா அவர் என்ன பண்ண முடியாதுன்னா, ஒருவேளை நீங்க போயிட்டு போய் நீங்க இயேசு மூலமா நீங்க நீதிமானது போடுவீங்க வாங்க, அவர் அவர் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் ரத்தனம் சுத்திகரிக்கும் சொன்னீங்க அவர் வருவார் அப்படிங்களா. அப்போ நான் ஏற்கனவே ஒரு மூலம் நான் இயேசு ரத்தமும் சுத்திகரிக்கப்பட்டேன். அப்ப அது வந்து என்னாச்சு, அது ஒரு என்னாச்சு, அது என்னாச்சு, முன்னாடி நான் வந்து சுத்திகரிக்கப்பட்டேன் இயேசுடைய ரத்தத்தின் மூலமா, அது வந்து செல்லாம போயிடுச்சு. செல்லாம சொல்ல முடியுங்க, அந்த மாதிரி ஒரு முறை இயேசுடைய ரத்தத்தில் சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ரெண்டாவது முறை இயேசுக்கு வந்தாருன்னா அது என்ன அர்த்தம் குறிக்குதுன்னா, என்னமோ அது வந்து அவர் பெரிய முட்டாளாக்குற மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து முடியாத மாதிரியும், அந்த ஒரு நான் வந்து மறுபடியும் வந்திருக்கேன் உங்க ரத்து மூலம் என்ன பண்ணுங்க சுத்திகரிங்க அப்படின்னு சொன்னாரு. என்ன அர்த்தம்னா, என்னை பத்தல கொஞ்சம் முட்டாளா இருக்கா, நான் ஏற்கனவே சுத்திகரிச்சேன் அது என்ன செல்லாம போயிடுச்சா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா. அப்ப இதான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இவரை என்ன பண்ண முடியாதுன்னா, மறுபடியும் ரினியூ பண்றது என்ன பண்ண முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்றாரு தெரியுங்களா, இதெல்லாம் படிக்கும்போது எவ்வளவு ஜனம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல ஏசு விசுவாசம் சுடம் பிடிக்க வந்தாங்கன்னா இவ பாதியிலேட்டாங்க, பாதியிலே அதுவும் ஆயிட்டான். பழைய படிக்கு நியாயப்படமானது போக பார்த்தான். இதெல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பத்தாவது ஓமை வேற பேச அப்போஸ்தலனாகிய ஒரு ஓமை பேசுறா நீங்க பாருங்க, அப்ப என்ன ஓமை பாரு,
மனம்
திரும்புவதற்கு ஏதுவாய் நாயப்படமாக வர வச்சு இதெல்லாம் குணமாற்றுவது கூடாத காரியம். இப்படி
எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும்.
தேவன் பார்க்கிறாரு நல்ல கனிகள் கொடுக்குமான்னு பார்க்கிறாரு, பார்த்தாருன்னு ஆசீர்வதிப்பாரு. ஆனா கொடுக்கிற கனிகள் எல்லாமே முள்ளு கசப்பான பழமா கூத்துட்டு இருந்துச்சுன்னா என்னதான் பண்ணியாகணும்.
முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ
வெளியாங்க அடிக்கூடாது. ஆனா ரெண்டாவது போறவங்களுக்கு அடியா கொடுக்கணும் அவசியம் இருக்குமா, அடி கொடுங்க இல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவசியமா, இல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் யாருக்கு தேவன் கொடுத்தாருன்னா சிக்ஷை இல்லையா, தேவன் சிக்ஷை யாருக்கா இருக்கும், அது சிக்ஷை மூலமே தான் அதுக்கப்புறம் அது ஒரு சேஞ்ச் வரும். ஆனா ரெண்டாவது போறவங்களுக்கு அவன் சிக்ஷை கொடுக்கறதால எந்த பிரயோஜனமே இல்ல. சோ அப்ப இப்படியா கண்டுபிடிக்கலாம், திருள் கூட்டத்து கூட அடி வாங்கி தப்பிச்சுக்குவாங்க. ஆனா ரெண்டாம் நாட்டு போறவங்க அப்படியே டோட்டல அவங்க புலத்து போயிருவாங்க, அவங்க மறுபடியும் புதுப்பிக்கிறது கூட காரியம். அந்த இரண்டாம் மந்தத்துக்கு அந்த வழிநடத்தம் என்று கண்டுபிடிக்கிறோம். அப்போ இப்படி சொல்லும் போது அந்த யூதர்கள் உண்மையில ரொம்ப பயந்துட்டான் இல்லைங்களா. இப்ப நாம கூட சில நேரங்கள் நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும், யாருக்காவது பயம் இருக்குன்னா அப்படியே நான் கூட இந்த அஞ்சு ஸ்டெப்ல எட்டு ஸ்டெப்ல இருக்கிறேன்னா கொஞ்சம் தடுமாறிக்கிறேன், தடிப்பசல்லாம ஃபீல் வரும். ஆனா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்தா போயிடும் சகோதர சகோதரி. ஆனாலும் கூட இது ரொம்ப எச்சரிப்பு சொன்னாலும் கூட ஒரு பயமுறுத்தினாலும் கூட அப்போஸ் நாங்க எப்போ என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த யூதர்களை திடப்படுத்தும்படியா, அவளை பயப்படுத்தும்படியா, இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறம் சோர்ந்து போயிடுவான், சோர்ந்து போனதுக்கு அப்புறம் சரி அவ்வளவுதானா சரி நான் போயிடறேன் அப்படி என்ன பண்ணலாம் நோக்கம் அது கிடையாது, அது கிடையாது. மாறாக என்ன சொல்லாருனா, சகோதரர்களே நாங்கள் இப்படி அவரை பயன்படுத்தினாரோ இப்படி நாங்களுக்கு சொன்னாலும்
நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் புரியவர்களுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டா இருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம்.
என்ன தெரியுங்களா, இவ்வளவு நேரம் பயன்படுத்திட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா, பிரியமானவர்களே உங்களுக்குள்ள என்ன இருக்காங்க ரட்சிப்புக்குரிய காரியங்கள் இருக்கு அப்படின்னு பண்றோம் நாங்க நம்பி இருக்கு. அப்பாடா நீங்க ரிலாக்ஸ் பண்ண ரிலாக்ஸ் பண்ண வச்சா கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணிருப்பான் இல்லையா. ஆனா இதுக்குமே ஒரு சின்ன ஒரு பாடம் கற்றுக்கொள்வோம். என்ன பாடம் தெரியுமா, அட்லீஸ்ட் சில சப்ஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சில சீரியஸா சப்ஜெக்ட் பண்ணுவோம். சில நேரம் ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் வரும்போது அந்த சப்ஜெக்ட் முடியும் போது ரொம்ப பயந்தா இருக்கும் அவ்வளவுதான் அப்படி அந்த வேலை இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஸ்பீக்கருடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா சப்ஜெக்ட் ரொம்ப சீரியஸாக கொடுத்தாலும் அது எண்டு முடிக்கும் போது கொஞ்சம் கிருபை அங்க காணிச்சு கொஞ்சம் தவப்படாங்க. நீங்க இப்ப கூட தேவன்ட்ட ஒரு வார்னிங் வாங்கிருக்கிறீங்க, நீங்க இப்ப கூட நீங்க தேவன்ட்ட திரும்பினீங்கன்னா உங்களுக்கு கிருபை. சோ அப்படி ஒரு கிருபை சொல்லும் போது அந்த மனசுக்கு எவ்வளவு அப்போ தேவன் நமக்கு இன்னும் கிருபை வச்சிருக்கா அந்த விஷயம். அப்ப ஒரு சின்ன பாடம் நம்ம இந்த இடத்துல கற்றுக்கொள்வோம். அப்ப பாருங்க இங்க அப்போ போல் சொல்லும் போது நன்மையானவர்களும் ரட்சிப்பு குழுமாறிய காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன். கவனிக்க போறேன், இதெல்லாம் ரட்சிப்புக்குரிய காரியங்களா, என்ன நன்மைகள் என்ன காரியங்கள் இவங்களுக்குள்ள இருந்து தெரியுமா, இதெல்லாம் ரட்சிப்புக்குரிய காரியங்கள். இதெல்லாம் ஏன் சொல்ல போறேன்னா, நிறைய பேர் நினைச்சிருக்காங்கிறது ரட்சிப்பு பெற்றுக் கொள்றவங்க நல்லா அந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசணும் இல்லைங்களா, நல்லா ஃபுல் அதிகமா ஊழியம் பல ஊர் டிராவல் பண்ணி போனோம் இதுதான் சபை வாய்ப்பு போவாங்க நம்மளால வாய்ப்பு இருக்குமாங்கிறது இதெல்லாம் சில பேருக்கு டவுட் வரும்.
ஏனென்றால்
உங்கள் கிரியையும்
செய்ததினாலும்
ஒரு செஞ்சேன் அப்புறம்
வருகிறதுனாலும்
செஞ்சுட்டு இருக்கிறேன் செய்து வருகிறதுனாலும்
தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும்
என்ன வார்த்தை பாத்தீங்கன்னா தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை நீங்க செய்யும் பொழுது அது நீங்க தேவன் நாமத்துக்காக காட்டக்கூடிய அன்புள்ள பேசிருப்பார். நீ கொடுக்கூடிய சின்ன சின்ன ஊழி கூட அது தேவைக்கு முன்பால் சுகந்த வாசனையா போகுது அப்படின்னு வசனம் படிக்கும். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, நீ ஒரு பரிசுத்தவான் செய்யக்கூடிய அன்புள்ள பிரயாசங்கள் சின்ன சின்ன பிரயாசங்கள் உதாரணமா சாப்பாடு வாங்கி கொடுக்கறது வீட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயம். அப்படி சொல்லும் போது நீங்க தப்பா எடுத்துக்கலாம், இப்ப பரிசுவாங்க ஸ்பீக்கருக்கு இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு நீங்க நினைச்சு கூட, ஏன்னா பரிசுவாங்க யாரு ஆக்சுவலி இப்ப நீங்களா பரிசுவாங்க கிடையாது. ஆமா, அப்போ ஒரு எட்லீஸ்டோட இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்க ஒன்றுக்குள்ள நீங்க காட்டக்கூடிய அன்புள்ள பிரயாசங்கள் இல்ல. இப்ப ஒண்ணுங்க இப்ப நீங்க எட்லீஸ்டோட வந்துட்டு வழியில் வந்துட்டீங்கன்னா டக்கு என்ன பண்ணலாம், வந்தேன் இது ஒரு சின்ன பிரயாசம். அதே போய் சகோதரி வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது வீட்டுல போய் பார்த்து எப்படி சின்ன ஒரு ஆறு சொல்லி நீங்க சில என்கரேஜ் பண்ணி ஒரு சின்ன பேர் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய அன்புள்ள பிரயாசத்தை மறுக்கிறது என்ன வேணும் அனுமதி உள்ள தேவன கிடையாது. இதெல்லாம் பாரு அருமையான என்ன ஒரு சீக்ரெட் ரட்சிப்பு பெற்றுக்கொள்வதற்கான சில முறுக்கங்கள் கூட சொல்றேன். கிறிஸ்டியன் லைஃப்ல ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்டா இருக்குது. இது நீங்க வீட்டுல போய் தியானங்க பிரயோஜனமா இருக்கும். இப்படி சொல்லிட்டு இப்ப நான் 11 மாசத்துல இருந்து இன்னொரு கான்செப்டை பவுல் கொண்டு வராரு. என்ன கொண்டு வர்றாருன்னா, அதனால சகோதர சகோதரர்கள் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து நீங்க விசுவாசம் இல்லாத மாத்திரம் பண்ணாங்க இந்த தயவு செய்து விசுவாசம் உள்ளவங்க நீங்க அவிசுவாசமா இருந்தா மாறாக நான் உங்களுக்கு அருமையான ஒரு உதவி பண்றேன். என்ன உதவி பண்றேன்னா, நீங்க தேவன் மேல உங்களை அழைச்ச தேவன் மேல விசுவாசமா இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். என்னன்னா பாரு, இவங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுனா நடிங்க, இவங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுனா அது இங்கிலீஷ்ல இமிட்டேட், இமிட்டேட் இப்போ ஒருத்தர மாதிரி இமிட்டேட் பண்றதுங்க, இமிட்டேட்னா ஒருத்தர மாதிரி பெற்றுக்கொள்வீங்க. அங்க அங்க என்ன மந்தம் வரும், இங்க வந்து அசதியும் வரும், ரெண்டு வரை கிரேக்க வரும் இல்லையா, பாருங்க டல்லா இருக்காதுங்க.
அசதியா இல்லாமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும்
பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்கள்
பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா
இருக்கு. இந்த 11-12 நாம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, வாக்கு திட்டமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால நீடிய பொறுமையினால சுதந்திரிச்சு கொள்ளலாமா, இனிமேதான் கொல்ல போறாங்களாம். என்ன தெரியுங்க, ஆக்சுவலி யாரை பத்தி என்ன பேசிருக்காருன்னா, அது முற்பதாக்களை பத்தி அங்க பேசிருக்காரு. என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம்னா, முற்பதாக்களுக்கு தேவன் வாக்கு திட்டம் பண்ணிருக்கா இல்லையா, பண்ணிருக்கா. ஆனா எனக்கு கேள்வி என்னன்னா, முற்பதாக்கள் எல்லாரும் அந்த வாக்கு திட்டங்களை பெற்றுக்கொண்டாங்களா, பெற்றுக்கொள்வாங்க. புது ஆபிரகாம் அவர் அப்போஸ்தலனாக பவுல் ரோமர்ல கூட அவர் இருப்பார், நீதிமானாக்கப்பட்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆபிரகாம் இருப்பாரு, இங்க கூட ஆபிரகாம் இருக்கிறார். இப்ப நான் இந்த வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்லா கவனிங்க. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு திட்டம் பண்ணாரோ இல்லைங்க, பண்ணார் இல்லையா. சோ இந்த வாக்கு என்ன பண்ணாருன்னா, நான் உடைய ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெரிய பண்ணுவேன், உன் சந்ததி மூலமா எல்லா ஜாதிகளையும். ஆனா இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்கு திட்டம் ஆபிரகாம் நாட்டில் நிறைவேறினதான் அல்லது அவர் சொல்லிச்சுக்கொண்டாரா இல்ல, அப்ப ஆபிரகாம் மறிச்சிட்டார். ஆனா ஆபிரகாம் மறிக்கும் போது என்ன தேவன வாக்கு கொடுத்தீங்க, நிறைவேற்றவே இல்ல, நீங்க ஒரு பொய்யா அப்படி சொல்லி ஆபிரகாம் சொல்லியிருப்பாரா, கண்டிப்பா சொல்லிருக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, அதுக்கான காரணத்தை அப்போஸ்தலன் ரொம்ப அருமையா சொல்றாரு, நீங்க படிங்க 13-ஆம் வசனம்.
ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு.
என்ன சொல்றாரு தெரியா, வாக்கு தத்தம் பண்ணாராமா, 10,000 என்ன தர பண்ணாராமா, ஆணை ஆணையின் தெரியுங்க ஆணை, அது ஆக்சுவலி ரெண்டு வார்த்தைகள், வாக்கு தத்தம் என்ற வார்த்தைக்கு என்ன தமிழ், அந்த கிரேக்க வார்த்தை என்ன வருதுன்னா அனௌன்ஸ்மெண்ட், அனௌன்ஸ்மெண்ட் தான் வாக்கு கொடுக்க. ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இது வந்து வாக்கு தத்தம் அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து ஆபிரகாம் நாட்டில் நிறைவேறும். அது எப்படி பெற்றுக்கொள்வார்னா, ஆக்சுவலி ஆபிரகாம் கொடுத்த வாக்கு எங்கே நிறைவேறதுன்னா கிறிஸ்து இல்லையா, அந்த கிறிஸ்து வந்து ஆனா ஆபிரகாம் நாட்டில் அவர் பெற்றுக்கொள்ள சுதரிச்சு கொள்ளல. அப்பதான் தேவன் என்ன பண்ணாருன்னா, ஆபிரகாம் நான் வாக்கு கொடுத்துறேன், ஆனா நீ சாகும் போது நிச்சயமா நீ பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா நான் என்ன பண்றது தெரியுமா, நான் கொடுத்த வார்த்தை நிச்சயமா நிறைவேற்றுவேன், நீ செத்து போனாலும் நான் நிறைவேற்றுவேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா, இப்பதான் ஆணை போல ஆணை. சோ மிக முக்கியமான விஷயம். இப்ப நீங்க கேட்கணும் கேள்வி, எதுக்கு வந்து தேவன் ஆணை போலம்? இப்போ அந்த வசனத்துக்கு நேரா ஃபர்ஸ்ட் பாக்கலாம். ஏன்னா பவுல் வந்து ஒரு வசனத்தை கோட் பண்றார், எங்க தேவன் வந்து ஆணை போட்டாரு அப்படின்னு ஒரு வசனத்தை கோட் பண்றாரு. இப்ப நீங்க படிங்க, இங்க ஃபர்ஸ்ட் படிங்க, அடுத்த வசனம் படிங்க. அழைக்கப்பட்ட அந்த வாய்ப்பு 75 வயசு அழைச்சால பாத்தீங்களா, அது எந்த அதிகாரத்துல கொடுத்துறீங்களா? பணி 2 அதிகாரம். அதுக்கப்புறம் 99 வயசுக்கு அப்புறம் 100 வயசுல குழந்தை, அப்ப கூட என்ன பண்ணுவாங்க, அது வந்து 13 அதிகாரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பதான் என்ன பண்ணிக்க மாட்டாரு, ஆணை போட்டுக்க மாட்டார், வெறும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பார், வாக்குத்தம் கொடுத்திருப்பார். ஆனா எப்ப ஆணை பண்றா தெரியுங்களா, தன் மகனை பலி செலுத்துறதுக்கு போறா பாத்தீங்கன்னா கை ஓடுல, அப்பதான் தேவன் ஸ்டாப் பண்ணி என்ன சொல்றாரு தெரியுமா, ஒன்னு வாக்கு கொடுத்தேன் ஆனா நான் செய்வேன் சொல்ல என்ன எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையா இருந்தே பாத்திய, எந்த அளவுக்கு என்ன நீரிய பொறுமையா இருந்தியா, அதற்காக என்ன பண்றேன்னா நீ மறைச்சிருவ, நீ இப்போ நான் இப்ப சொன்ன வாக்கு இப்படி பெற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் நீ என் மேல வச்ச அந்த விசுவாசம் நீரிய பொறுமை பாக்க என்ன பண்றேன் தெரியுமா? இப்பதான் சொல்ல இருப்பாங்க 22 அதிகாரம் அங்க நீங்க வந்துட்டீங்கன்னா இங்க இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வசனத்தை போல் பண்றாரு. 22 அதிகாரம்
படிச்சுட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர்
சொல்லுகிறார். இது ஏன் இங்க ஆணையிட்டார்? அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன சகோதர சகோதரியே, அதுக்கான காரணத்தை அப்போஸ்தலன் அதுக்கு பவுல் பேசுறார். 16 வசனம் படி,
மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு.
அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, மனுஷங்க வந்து தங்களின் பெரியவர் ஆணையிடுவாங்க, உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்துக்கு முடிவு. என்ன தெரியுங்க, இப்ப வந்து பிரதருக்கு வந்து பிரதருக்கு ஒரு பேராண்டி இருக்க முடியும், இப்ப வந்து ஒரு வாக்கு கொடுத்தார், பேராண்டி நான் வந்து நிச்சயமா உனக்கு என் சொத்து குத்துல பண்றேன் எழுதி கொடுத்தேன், நீ ஏன் நீ என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோன்னு சொல்லி எப்ப சொன்னாரு, சின்ன வயசு சொல்லிட்டேன். இது வந்து வாக்கு. இப்ப இந்த பையன் பெரிய பெரிய ஆகலாம், இவன் மனசு இல்லைன்னா இந்த தாத்தாவுடைய சொத்துல எனக்குதான் வேற யாரும் கொடுக்க மாட்டான். இப்போ இவன் பெரிய ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா, போய் தாத்தா கிட்ட வீட்டுக்கு போயிட்டு சண்டை போடுவான். எனக்கு தெரியுமா ஒரு ஆணை பத்திரம் எழுதி கொடுத்து, ஆணை பத்திரம் எழுதி கொடுத்துட்டாரு வேணும், என்ன வாய்ப்பு இல்ல விவாதத்துக்கு வாய்ப்பு. அப்போ இதுதான் விஷயம், வாக்கு வாக்கு கொடுத்தா மாற வாய்ப்பு இருக்கு, அது ஒரே விவாதம் இல்லாமல் இருக்கிறது ஆணை போடும். இது வந்து மனுஷ விஷயத்துல, ஆனா நீங்க சொல்லுங்க தேவன் வாக்கு மாறி வர முதல்ல அவருக்கு ஆணை போனது அவசியம் இருக்கா? அவசியம் இருக்கு. ஆனால கூட பாருங்க, தேவன் ஏன் ஆணை போட்டாருன்னா, பார்த்தர் ஆபரகம் நீ எவ்வளவு இந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கியா, இந்த அளவுக்கு நீரிய பொறுமை காமிச்சிருக்கியா, அதை பார்த்து தேவன் என்ன பண்ணிட்டார்னா, நீ உன் நாட்டுல இப்ப பெற்றுக்கொள்ள மாட்டேன், வெறும் ஈஸியாக மிதலா மாத்திரம் பெற்றுக்கொள்வ, ஆனா அந்த சமூகம் எவ்வளவு வரும்னா அது ஏன் சுவிசேஷங்கள கிறிஸ்து இல்லையா, அது அது விஷயம் பார்ப்போம். ஆனா நீ காமிச்ச அந்த விசுவாசத்தினால என்ன பண்றேன்னா, நான் சொன்ன வாக்கு பிளஸ் ஆண் இந்த ரெண்டு விஷயத்து பேர் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு ஆபரகாமுக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு, இவர் காமிச்ச விசுவாசம் நீடிய போடப்பட்டது. ஏன் சொல்லாதீங்க? இப்ப நீங்க படி நேர்த்தம் படி
அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி
பெற்றுக்கொள்ளணும் அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி இது ரெண்டு மாறாத விசேஷம்னா வாக்கு மாறாது ஆணையும் மாறாது. இதான் விஷயம். அப்போ ஏன்னா பழைய பாட்டு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தம் எல்லாமே ஆணையோட இருக்கு. சோ ரெண்டு மாறாத விசேஷம் நம்ம பழைய பாட்டு சொல்ற எல்லா வாக்குத்தங்கள் எல்லா ஆணையோட இருக்கு. அப்படின்னா ரெண்டு மாறாத விசேஷத்தினால இப்ப கத்தர்கிட்ட வந்துட்டீங்க. நீங்க வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம போகக்கூடாது. மாறாக என்ன பண்ணும் தெரியுமா? படி
நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு பொய்யுறையாக தேவன் அப்படி செய்தார்.
ஆணை போட்டாரு நீங்க அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை இப்படிப்பட்ட தேவன் மேல நீங்க நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா இனிமேல் இந்த ஓட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த போறது இப்படி போறது பின்வாங்கி போறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க வந்துட்டீங்கன்னா அங்கதான் இருக்கணும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில உடம்புக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த வாழ்க்கையை மரண பெரியதான் நீங்க செய்யணும். அப்படி செய்யலன்னா அதுக்கு ஒரே வழி தெரியல. அந்த நம்பிக்கை நீங்க பெற்றுக் கொள்வதற்கு ஒரே வழி போய் நண்பர்களுக்கு போடுகின்ற பாருங்க.
நமக்கு
நிலையும் உறுதியும் போகிறதுமான ஆத்ம நண்புறமா இருக்கிறது. என்ன தெரியுங்க? நண்புறம் எதுக்கு போடுவாங்க தெரியும்? நண்புறம் எங்க பாக்கலாம்? கடலே பார்க்கலாம். கப்பல் ஆக்சுவலி நண்புறம் அந்த காலத்துல இருக்கு. ஏன் இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்திருந்தாலும் எவ்வளவு டெக்னாலஜி பெரிய பெரிய கப்பல் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா எல்லா கப்பலும் என்ன தெரியல நண்புறம் வந்து நண்புறம் இல்லாத கப்பல் நீங்க பார்க்க முடியாது. பெரிய நசர பெரிய பெரிய கப்பல் நண்புறத்துடைய கப்பல் தெரியுமா? ஒரு கப்பல் வேகமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரேக் போன முடியாது, தப்பு முடியாது. ஆனா நண்புறத்தை நீங்க எவ்வளவு வேலை கட்டிங்க வச்சுக்கோங்களேன் அந்த கப்பல் என்ன பண்ணலாம்னா அந்த கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் அந்த வேகத்தை காட்டும். அந்த நண்பரம் போட்டோம்னா கப்பல் இருந்த இடத்துல அசிமே தவிர என்ன ஆகாதுன்னா இருந்த இடத்துல போகாது. அதான் சொல்ல வராது. அந்த நம்பிக்கை எனக்கூடிய நண்புரத்தை நீங்க எங்க போடுறீங்க? உங்க இருதயத்துல போட்டுருங்க. அதை நீங்க போட்டீங்கன்னா அது எப்படி தெரியுமா? இந்த நீங்க இந்த ஓட்டு உறுதி விலகாம வசனப்படுத்தி பாருங்க. உறுதியும் விசுவாசம் எனக்கூடிய நங்குரத்தை போடுங்க. எப்படி போட்டாலும் அது மாதிரி அந்த விசுவாசம் எனக்கு நங்குரத்தை நீங்க உங்க இருதயத்துக்குள்ள போட்டுருங்க. அந்த நங்குரம் தான் அந்த ஓட்டத்தை விட்டு விலகி போகாம இருக்க செய்யும். இப்படி இருக்கிறதால சகோதர சகோதரிகளே இந்த மாதிரி இருக்கிறதால தான் இன்னைக்கு நாம அது வரைக்கும் வந்தாச்சு. அந்த வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த திரையை தாண்டி மகளா பேசுறதுக்கு போன பாத்தீங்கன்னா அது போறதுக்கு ஒரு நமக்கு ஹெல்ப் பண்றது யாரு பாத்தீங்களா? அப்படி சொல்லி முடியாத பாருங்க. சரி அவர் போயிருக்கார். அவர் மேல் நம்பிக்கை வச்சுட்டீங்க நிச்சயமா என்ன பண்ணுவார்னா கூப்பிட்டு போயிடுவாரு சொல்லி அதை முடிக்கிறாரு. அப்போ ஆறாம் அதிகாரம் நாம கூட முடிக்கிறோம். ஆனா இந்த அப்போஸ்தலர்கள் போல் சொல்ல வேண்டிய பாயிண்ட் நீங்க புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். நீங்க வீட்டுல போய் ஸ்டடி பண்ணுங்க. இப்ப ஏழாம் அதிகாரத்துல என்ன ஆரம்பிக்கிறாருன்னா அந்த இயேசு கிறிஸ்து எப்படி மெல்கிசேதேக்கின் மூலமைப்படி ஆசாரியா இருக்கிறார் என்ற காரியத்தை கண்டுபிடிக்க போறோம். சோ மெல்கி சிதைக்கின் முறைமைனா என்ன, அதன் பேர் எப்படி இயேசு கிறிஸ்து ஆசாரியனாரோ அப்படி ஆனதுனால நாம எப்படி அந்த துறைக்குள்ள போக போறோம், இதை குறிச்சு நம்ம அடுத்த அதிகாரங்களுக்கு நாம் அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். சோ தேவன் தாமே நம் மனைவியும் காத்து வைத்து வராது. ஆமென்.